அத்தியாயம் 6. நோயாளியை விசாரித்தல், இறந்தோரை அடக்கம் செய்தல், அவருக்காக தொழுதல், அவரை அடக்கம் செய்ய கலந்து கொள்ளுதல், அடக்கம் செய்த பின் மன்னரை அருகே சிறிது நேரம் தங்குதல். பாடம் 144. நோயாளியை நலம் விசாரித்தல். ஹதீஸ் 894. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நோயாளியை விசாரித்தல், ஜனாசாவில் கலந்து கொள்ளுதல், தும்மியவருக்கு பதில் கூறுதல், நீதியை பேணுதல், அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவுதல், விருந்திற்கு அழைத்தால் செல்லுதல், சலாமை பரப்புதல் ஆகியவற்றை எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். புகாரி 6235, முஸ்லிம் 2066. ஹதீஸ் 895. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிம் மீது மற்றொரு முஸ்லிமுக்கு கடமைகள் 5. 1. சலாமுக்கு பதில் கூறுதல். 2. நோயாளியை விசாரித்தல். 3. ஜனாசாவில் கலந்து கொள்ளுதல். 4. விருந்தை ஏற்றுக்கொள்ளுதல். 5. தும்மியவருக்கு பதில் கூறுதல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1240, முஸ்லிம் 2162. ஹதீஸ் 896. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் மறுமை நாளில், ஆதமின் மகனே, நான் நோயாளியாக இருந்தேன், என்னை நீ விசாரிக்கவில்லையே என்று கேட்பான். இறைவா, நீயோ உலக மக்களின் இறைவன், நான் எப்படி உன்னை நோய் விசாரிப்பது என்று மனிதன் பதில் அளிப்பான். என் அடியான் இந்த பெயருடையவன் நோயாளியாக இருந்தான், அவனை நீ விசாரிக்கவில்லை என்பதை அறியவில்லையா? நீ அவனின் நோய் பற்றி விசாரித்திருந்தால் அவனிடம் என்னை கண்டிருப்பாய் என்பதை நீ அறியவில்லையா என்று அல்லாஹ் கூறிவிட்டு, ஆதமின் மகனே, உன்னிடம் நான் உணவு கேட்டு வந்தேன், எனக்கு நீ உணவு தரவில்லையே என்று கூறுவான். இறைவா, நீயோ உலக மக்களின் இறைவன், உனக்கு எப்படி நான் உணவளிப்பேன் என்று மனிதன் கேட்பான். என் அடியான் இன்னநபர் உன்னிடம் உணவு கேட்டு வந்து அவனுக்கு நீ உணவு தரவில்லை என்பதை அறியவில்லையா? நீ அவனுக்கு உணவு தந்திருந்தால் அங்கே என்னை கண்டிருப்பாய் என்பதை நீ அறியவில்லையா என்று இறைவன் கேட்டுவிட்டு, ஆதமின் மகனே, உன்னிடம் நான் குடிக்க தண்ணீர் கேட்டேன், எனக்கு நீ குடிக்க தண்ணீர் தரவில்லை என்று கூறுவான். இறைவா, நீயோ உலக மக்களின் இறைவன், உனக்கு நான் எப்படி குடிக்க தண்ணீர் தருவேன் என்று மனிதன் கேட்பான். என் இன்ன அடியான் உன்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்டான், அவனுக்கு நீ குடிக்க தண்ணீர் தரவில்லை, நீ அவனுக்கு குடிக்க தண்ணீர் தந்திருந்தால் அதை என்னிடம் இன்று பெற்றிருப்பாய் என்பதை அறியவில்லையா என்று அல்லாஹ் கூறுவான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2569. ஹதீஸ் 897. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நோயாளியை நலம் விசாரியுங்கள், பசித்தவனுக்கு உணவளியுங்கள், அடிமையை விடுவியுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5649. ஹதீஸ் 898. சௌஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிம் தன் முஸ்லிமான சகோதரனை நலன் விசாரித்தால் அவனிடமிருந்து அவன் பிரியும் வரை சொர்க்கத்தில் ஹுர்கத்துல் ஜன்னாவில் ஆகிவிடுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, சொர்க்கத்தில் ஹுர்கத்துல் ஜன்னா என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், அது சொர்க்கத்தில் பறிக்கப்பட்ட கனிகளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2568. ஹதீஸ் 899. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை காலையில் உடல் நலம் விசாரித்தால் மாலை வரை 70,000 வானவர்கள் அவருக்கு அருள் வேண்டி துவா செய்வார்கள். மேலும் மாலையில் அவரை இவர் உடல் நலம் விசாரித்தால் மறுநாள் காலை வரை 70,000 வானவர்கள் அவருக்கு அருள் வேண்டி துவா செய்கிறார்கள். அவருக்காக சொர்க்கத்தில் பறிக்கப்பட்ட கனி வகைகள் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 969. இந்த ஹதீஸ் ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 900. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு யூத சிறுவர் ஊழியராக இருந்தார். ஒரு நாள் அவர் நோயாளியானார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் வந்து அவரை நலம் விசாரித்தார்கள். அவரின் தலை அருகே அமர்ந்து, நீ முஸ்லிம் ஆகிவிடு என்று அவரிடம் கூறினார்கள். அருகே இருந்த தன் தந்தையை அவர் பார்த்தார். அபுல் காசிமுக்கு, அதாவது முஹம்மதுக்கு, நீ கட்டுப்படுவாயாக என்று தந்தை கூறினார். உடனே அந்த சிறுவர் கலிமா கூறி முஸ்லிம் ஆகிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறி வரும்போது, நரகத்திலிருந்து அவரை காப்பாற்றிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று கூறினார்கள். புகாரி 1356. பாடம் 145. நோயாளிக்காக பிரார்த்திக்க வேண்டியவை, அதாவது துவாக்கள். ஹதீஸ் 901. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எவரேனும் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன் நோய் பற்றியோ அல்லது அவரின் புண் அல்லது காயம் பற்றியோ முறையிட்டால், உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் விரலை பூமியில் அழுத்தி பின்பு அதை உயர்த்தி, பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிதி கதி பாதினா யுஷ்ஃபா பிஹி சகீமுனா பி இதுனி ரப்பனா என்று கூறுவார்கள். புகாரி 5745. முஸ்லிம் 2194. இதன் அறிவிப்பாளர் வரிசையில் உள்ள சுஃபியான் என்பவர் தன் நடுவிரலை பூமியில் அழுத்தி பின்னர் உயர்த்தினார். துவாவின் பொருள், அல்லாஹுவின் திருப்பெயரால், எங்கள் பூமியின் மண் எங்களில் சிலரின் எச்சிலோடு கலந்துள்ளது, இதன் மூலம் எங்கள் இறைவனின் அனுமதியுடன் எங்களின் நோயாளி குணமடைவார். ஹதீஸ் 902. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குடும்பத்தாரிடம் நலம் விசாரித்தால் தன் வலது கையால் நோயாளியை தடவியவர்களாக, அல்லாஹும்ம ரப்பன் நாசி முத்ஹிபல் பாஸி இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமன் என்று கூறுவார்கள். புகாரி 5743. முஸ்லிம் 2191. துவாவின் பொருள், இறைவனே, மக்களின் இரட்சகனே, துன்பத்தை நீக்குவாயாக, குணமளிப்பாயாக, நீயே குணமளிப்பவன், உன் குணமளித்தலை தவிர வேறு குணமளித்தல் கிடையாது, எந்த நோயையும் அது விட்டு வைக்காது. ஹதீஸ் 903. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பார்த்தது போல் உங்களுக்கு நான் ஓதி பார்க்கட்டுமா என்ன சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டேன். சரி என்றார்கள். உடனே நான், அல்லாஹும்ம ரப்பன் நாசி முதுஹிபல் பாஸி இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அந்த ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமன் என்று கூறினேன். புகாரி 5742. துவாவின் பொருள், இறைவனே, மனிதர்களின் இரட்சகனே, துன்பத்தை போக்குபவனே, குணமளிப்பாயாக, நீயே குணமளிப்பவன், உன்னை தவிர குணமளிப்பவன் வேறு யாரும் இல்லை, அதாவது உன் குணமளித்தல் எந்த நோயையும் விட்டு வைக்காது. ஹதீஸ் 904. சஆத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை உடல் நலம் விசாரித்தார்கள். அப்போது, அல்லாஹும்ம ஷ்ஃபி சஆதன் என்று மூன்று முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1628. துவாவின் பொருள், இறைவா சாதுக்கு குணமளிப்பாயாக, சாதுக்கு குணமளிப்பாயாக, சாதுக்கு குணமளிப்பாயாக. ஹதீஸ் 905. அபு அப்துல்லா உஸ்மான் இப்னு அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் என் உடலில் ஏற்பட்ட வலி குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டேன். அப்போது என்னிடம், உம் உடலில் வலி உள்ள இடத்தில் உம் கையை வைத்து பிஸ்மில்லாஹ் என மூன்று முறை கூறு, பின்பு அஊது பில்லாஹி வ குதரதிஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று 7 முறை கூறு என்று கூறினார்கள். முஸ்லிம் 2202. துவாவின் பொருள், அல்லாஹுவின் கண்ணியத்தையும் அவனது சக்தியையும் கொண்டு நான் அடைந்துள்ள வேதனை மற்றும் பயப்படுகின்ற தீமையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். ஹதீஸ் 906. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மரணத்தின் அறிகுறிகள் ஏற்படாத நோயாளியை ஒருவர் நலம் விசாரித்தால் அவரிடம், அஸ்அலுல்லாஹ் அலஅஸீம ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யஷ்ஃபியக என 7 முறை கூறினால் அந்த நோயை விட்டும் அல்லாஹ் அவருக்கு குணம் அளிக்காமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபு தாவூத் 3106. திருமிதி 2083. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். புகாரி இமாமின் நிபந்தனைப்படி இது சஹி என இமாம் ஹாக்கிம் கூறுகிறார். துவாவின் பொருள், மிக பெரியவனான மாபெரும் அரசின் அதிபதியான அல்லாஹுவிடம் உம்மை குணப்படுத்தும்படி கேட்கிறேன். ஹதீஸ் 907. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காட்டரபியை உடல் நலம் விசாரிக்க சென்றார்கள். அவர்கள் எவரையேனும் உடல் நலம் விசாரிக்க சென்றால், லா பஸ லஹூருன் இன்ஷா அல்லாஹ் என்று கூறுவார்கள். புகாரி 5656. துவாவின் பொருள், பரவாயில்லை, அல்லாஹ் நாடினால் குணமாகும். ஹதீஸ் 908. அபு சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, முஹம்மதே, தங்களுக்கு ஏற்பட்ட நோய் பற்றி முறையிட்டீர்களா என்று கேட்டார்கள். ஆம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பிஸ்மில்லாஹி அர்க்கீக மின் குல்லி ஷய்யின் யூதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாஸிதின் அல்லாஹு யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்க்கீக என்று கூறினார்கள். முஸ்லிம் 2186. துவாவின் பொருள், உங்களுக்கு தீங்கு தருகின்ற அனைத்தையும் விட்டும், அனைத்து மக்களின் தீங்கை விட்டும், பொறாமைக்காரனின் கண்ணீர் விட்டும், அல்லாஹுவின் பெயரால் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு குணமளிப்பான். அல்லாஹுவின் பெயரால் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். ஹதீஸ் 909. அபு சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவரும் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். அப்போது அவர்கள், ஒருவன் லா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், அதாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹுவே மிக பெரியவன் என்று கூறினால், அவரது இறைவன் அவரை உண்மைப்படுத்தி, வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நானே மிக பெரியவன் என்று கூறுவான். ஒருவன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், அதாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை என்று கூறினால், வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நானே தனித்தவன், எனக்கு இணை இல்லை என்று அல்லாஹ் கூறுவான். ஒருவன் லா இலாஹா இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கே ஆட்சி உரியது, அவனுக்கே புகழ் அனைத்தும் என்று கூறினால், வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, எனக்கே அரசாட்சி உண்டு, எனக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ் கூறுவான். ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், அதாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, எவ்வித திரும்புதலோ ஆற்றலோ அல்லாஹுவிடமிருந்தே தவிர வேறில்லை என்று கூறினால், வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, என்னை கொண்டே தவிர திரும்புதலோ சக்தியோ இல்லை என்று அல்லாஹ் கூறுவான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, தன் நோயின் போது இதை ஒருவர் கூறி மரணமாகிவிட்டால் அவரை நரகம் தீண்டாது என்றும் கூறினார்கள். திருமிதி 3430. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். பாடம் 146. நோயாளியின் நிலை பற்றி நோயாளியின் குடும்பத்தாரிடம் கேட்பது விரும்பத்தக்கது. ஹதீஸ் 910. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்திய நோயின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தங்கிவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே வந்தார்கள். அபுல் ஹசன் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு உள்ளார்கள் என்று மக்கள் கேட்டனர். அல்லாஹுவின் புகழால் நலமாக உள்ளார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். புகாரி 6266. பாடம் 147. தன் மரணம் நெருங்கிவிட்டது என எண்ணுபவர் கூற வேண்டியது. ஹதீஸ் 911. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் என் மீது சாய்ந்தவர்களாக, இறைவா என் பிழைகளை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, என்னை உயர்ந்த தோழன் பக்கம் சேர்ப்பாயாக என்று கூறினார்கள். புகாரி 5674, முஸ்லிம் 2444. ஹதீஸ் 912. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களின் மரண வேளையின் போது பார்த்தேன். அவர்களுக்கு அருகில் தண்ணீர் செம்பு இருந்தது. அவர்கள் அந்த செம்பில் தன் கையை நுழைத்து அந்த தண்ணீரை எடுத்து தன் முகத்தில் தடவி கொள்வார்கள். பின்பு அல்லாஹும்மா ஐனி அலா உமராத்தில் மௌத்தி வ சக்கராத்தில் மௌத்தி என்று கூறினார்கள். திருமிதி 978. துவாவின் பொருள், இறைவனே, மரணத்தின் வேதனைகளின் போதும் மரணத்தின் மயக்கத்தின் போதும் எனக்கு நீ உதவி செய்வாயாக. பாடம் 148. நோயாளிக்கு ஊழியம் செய்யவும் அவர்களால் ஏற்படும் சிரமத்திற்கு பொறுமை கொள்ளவும் நோயாளிக்கு நல்ல உபதேசம் செய்வதும் விரும்பத்தக்கது. குற்ற செயல் தண்டனை பெற்று மரணத்தை நெருங்கியவர் சம்பந்தமாக நல்ல உபதேசம் செய்வது விரும்பத்தக்கது. ஹதீஸ் 913. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜுஹைனா கிளையை சேர்ந்த ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். விபச்சாரம் மூலம் அந்த பெண் கர்ப்பிணியாக இருந்தார். இறை தூதர் அவர்களே, தண்டனை பெறும் குற்றத்தை செய்து விட்டேன், என் மீது அதை நிறைவேற்றுங்கள் என்று அந்த பெண் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்ணின் பொறுப்பாளரை அழைத்து, இப்பெண்ணிடம் நல்ல விதமாக நடந்து கொள்வீராக, இவள் குழந்தையை பெற்றதும் என்னிடம் அழைத்து வருவீராக என்று கூறினார்கள். அவரும் அவ்வாறே செய்தார். அந்த பெண்ணிற்கு தண்டனை தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அந்த பெண்ணின் ஆடை இறுக்கமாக சுற்றப்பட்டது. பின்னர் கல்லால் எரிந்திர கட்டளையிட்டார்கள். அப்பெண் இறந்ததும் அவருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள். முஸ்லிம் 1696. பாடம் 149. எனக்கு வலிக்கிறது, கடும் வேதனையாக உள்ளது, என் தலைக்கு வந்த கேடே என்பன போன்ற வார்த்தைகளை ஒரு நோயாளி கூறுவது கூடும். கோபத்தை கவலையை வெளிப்படுத்துவது என்றில்லாதவரை இது விஷயத்தில் குற்றமில்லை. ஹதீஸ் 914. அப்துல்லாஹி பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சலாக இருந்த நேரத்தில் நான் அவர்களிடம் சென்றேன். அவர்களை தொட்டு பார்த்தேன். நீங்களும் கடும் காய்ச்சலால் கஷ்டப்படுகிறீர்கள் என்றேன். அப்போது அவர்கள், ஆம், உங்களில் இருவருக்கு ஏற்படும் காய்ச்சல் எனக்கு ஏற்படுகிறது என்று கூறினார்கள். புகாரி 5660, முஸ்லிம் 2571. ஹதீஸ் 915. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனக்கு ஏற்பட்ட கடுமையான நோயை விசாரிக்க என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அப்போது நான் அவர்களிடம், நீங்கள் பார்க்கும் இந்த கடினமான நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டது. நான் செல்வமுடையவன். எனக்கு ஒரு மகளை தவிர வேறு வாரிசே இல்லை என்று கூறினேன். இது நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாகும். புகாரி 5668, முஸ்லிம் 1628. ஹதீஸ் 916. காசிம் இப்னு முஹம்மத் அறிவிக்கின்றார்கள், தங்கள் நோயின் கடுமையால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என் தலைக்கு வந்த கேடே என்று கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், என் தலைக்கும் வந்த கேடே என்று கூறினார்கள். இது நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாகும். புகாரி 5666. பாடம் 150. மரண வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லித்தருதல். ஹதீஸ் 917. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவரின் இறுதி சொல்லாக லா இலாஹ இல்லல்லாஹ் ஆகிவிடுமானால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 3116, ஹாக்கிம் 1351. ஹதீஸ் 918. அபூ சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் இறந்துவிடும் நிலையில் உள்ளவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லிக் கொடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 916. பாடம் 151. மரணம் அடைந்தவரின் கண்களை மூடிய பின் கூற வேண்டியவை. ஹதீஸ் 919. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவர் இறந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அபூ சலமா அவர்களின் கண்கள் திறந்திருந்தது, அதை மூடினார்கள். பின்பு, உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால் பார்வையும் போய்விடுகிறது, அதாவது ஆகவே மரணம் அடைந்தவரின் கண்களை மூடிவிடுங்கள் என்று கூறினார்கள். அப்போது அபூ சலமா அவர்களின் குடும்பத்தார் கதறி அழுதார்கள், நன்மையை கொண்டே தவிர உங்களுக்காக துவா செய்து கொள்ளாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடியவற்றிற்கு வானவர்கள் ஆமீன் கூறுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, அல்லாஹும்மா ஃஃபிர் லி அபி ஸலமா வர்ஃபா தர்ஜதஹு ஃபில் மஹ்தியீன வஃலுஃப்ஹு ஃபீ அகிபிஹி ஃபில் காபிரீன வஃஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி வநவ்வர் லஹு ஃபீஹி என்றும் கூறினார்கள். முஸ்லிம் 920. துவாவின் பொருள், இறைவா, அபூ சலமாவின் பிழைகளை பொறுப்பாயாக, நேர் வழி பெற்றவர்களில் அவரின் தகுதியையும் உயர்த்துவாயாக, அவரின் வாரிசுகளில் அவருக்கு பகரமாக நீ இருப்பாயாக, உலக மக்களின் இறைவனே, எங்களுக்கும் அவருக்கும் பிழை பொறுப்பாயாக, அவரின் மண்ணறையை விசாலமாக்குவாயாக, அவரின் மண்ணறையை ஒளியாக்கி வைப்பாயாக. பாடம் 152. இறந்தவரிடம் கூற வேண்டியவை, இறந்தவரின் உறவினரிடம் கூற வேண்டியவை. ஹதீஸ் 920. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நோயாளியிடமோ அல்லது இறந்தவரிடமோ நீங்கள் செல்ல நேரிட்டால் நல்லதை கூறுங்கள். நீங்கள் சொல்லக்கூடியவற்றிற்கு வானவர்கள் ஆமீன் கூறுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என் கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இறை தூதர் அவர்களே, அபூ சலமா இறந்து விட்டார்கள் என்று கூறினேன். அல்லாஹு மஃபிர்லி வலஹு வஆக்கிபனி மின்ஹு உக்பன் ஹஸனதன் என்று நீ கூறு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதை நான் கூறினேன். அவரை விட சிறந்தவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு அல்லாஹ் துணையாக்கினான். முஸ்லிம் 919. துவாவின் பொருள்: இறைவனே, என்னையும் அவரையும் மன்னிப்பாயாக, அவரை விட சிறந்த துணையை எனக்கு ஏற்படுத்துவாயாக. ஹதீஸ் 921. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்பட்டதும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும் அஜ்ர்னி ஃபி முஸீபதி வஹ்லுஃப் லி கைரன் மின்ஹா, அதாவது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாம் அவன் பக்கமே மீளுபவர்களாக உள்ளோம், இறைவனே என் சோதனையில் எனக்கு நற்கூலியை தருவாயாக, அதைவிட சிறந்ததை எனக்கு பகரமாக்குவாயாக என்று கூறினால் அவருக்கு அல்லாஹ் அவரின் சோதனைக்கு நற்கூலியை தந்து மேலும் அதைவிட சிறந்ததை அவருக்கு பகரமாக்காமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என் கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டபடியே கூறினேன். அல்லாஹ் அவரை விட சிறந்தவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே எனக்கு கணவராக ஆக்கினான். முஸ்லிம் 918. ஹதீஸ் 922. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் அடியானின் குழந்தை இறந்துவிட்டால் வானவர்களிடம் அல்லாஹ் என் அடியானின் குழந்தையை கைப்பற்றினீர்களா என்று கேட்பான். ஆம் என அவர்கள் கூறுவார்கள். என் அடியானின் இதயத்தை கைப்பற்றினீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். ஆம் என அவர்கள் கூறுவார்கள். என் அடியான் என்ன கூறினான் என்று கேட்பான். உன்னை புகழ்ந்தான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என கூறினான் என்று வானவர்கள் கூறுவார்கள். சொர்க்கத்தில் என் அடியானுக்கு வீடு கட்டுங்கள், அதற்கு பைத்துல் ஹம்த், அதாவது புகழுக்குரிய வீடு என்று பெயரிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 1021. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 923. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் இறை நம்பிக்கை கொண்ட அடியானின் குழந்தையை இவ்வுலகில் நான் கைப்பற்றி அவன் அதை பொறுமையாக சகித்துக் கொண்டால் அவனுக்கு கூலியாக சொர்க்கத்தை தவிர வேறில்லை என்று அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6424. ஹதீஸ் 924. உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெண் மக்களில் ஒருவர், அதாவது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், தன் மகன் இறந்து விட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி அனுப்பினார்கள். அப்போது வந்தவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் மகளிடம் சென்று நிச்சயமாக அல்லாஹுக்கு எடுத்துக்கொள்ளவும் கொடுக்கவும் உரிமை உண்டு என்று அவரிடம் கூறும். அல்லாஹுவிடம் உள்ள ஒவ்வொன்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு. அவர் பொறுமையாக இருந்து நன்மையை நாடும்படி அவருக்கு கட்டளையிடு என்று கூறினார்கள். இது நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாகும். புகாரி 1284. முஸ்லிம் 923. பாடம் 153. சப்தம் ஒப்பாரியின்றியும் இறந்தவருக்காக அழுவது கூடும். ஒப்பாரி வைத்து அழுவது ஹராமாகும். இந்நூலில் அமைந்துள்ள கிதாபுன் நஹி பகுதியில் இன்ஷா அல்லாஹ் அது பற்றிய பாடம் வரும். அதிகமான ஹதீஸ்கள் ஒப்பாரி வைப்பதை விளக்கி வந்துள்ளன. குடும்பத்தினரின் அழுகை காரணமாக மையத் வேதனை செய்யப்படுகிறது என்ற ஹதீஸின் கருத்து, அவ்வாறு தமக்காக அழும்படி முன்னதாக அவர் தம் குடும்பத்தினருக்கு வசியத் செய்திருந்து அதன்படி அக்குடும்பத்தினர் அழுதால் அதன் குற்றம் அந்த மையத்துக்கு ஏற்படும் என்பதாகும். சப்தமிட்டு அழுவதும் உப்பாரி வைத்து அழுவதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டவையாகும். இவை இல்லாமல் அழுவது கூடும் என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் ஆதாரமாக உள்ளன. அவற்றில் சில பின்வருமாறு. ஹதீஸ் 925. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நோயுற்ற சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் விசாரித்தார்கள். அவர்களுடன் அப்துல் ரஹ்மான் இப்னு ஆவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோர் இருந்தனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவதை கண்ட மக்களும் அழுதார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கேட்டுக்கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் கண்ணீராலோ இதயத்தின் கவலையினாலோ தண்டி திரமாட்டான், எனினும் இதன் மூலமே தண்டிப்பான் அல்லது அருள் புரிவான் என்று கூறி தன் நாவை சுட்டி காட்டினார்கள். புகாரி 1304, முஸ்லிம் 924. ஹதீஸ் 926. உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களின் மகளின் மகன் அதாவது பேரன் கொண்டு வந்து காண்பிக்கப்பட்டார். அவர் மரண தருவாயில் இருந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களில் கண்ணீர் மழுகியது. உடனே ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, தாங்களும் அழுகிறீர்களே என்று கேட்டார்கள். இதுதான் கருணை என்பது. இதை அல்லாஹ் தன் அடியார்களின் உள்ளத்தில் ஏற்படுத்தியுள்ளான். தன் அடியார்களில் பிறரிடம் கருணை காட்டுவோர் மீதுதான் அல்லாஹுவும் கருணை காட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1284, முஸ்லிம் 923. ஹதீஸ் 927. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருந்த தன் மகன் இப்ராஹிமிடம் வந்தார்கள். அப்போது அவர்களின் கண்கள் கண்ணீரை பொழிந்தன. அப்போது அவர்களிடம் அப்துர் ரஹ்மான் இப்னு ஆவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதர் அவர்களே, நீங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். இப்னு ஆவுஃப் அவர்களே, இதுதான் இரக்கம் என்று கூறினார்கள். மீண்டும் கண்கள் கண்ணீரை சிந்தியது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்களோ கண்ணீரை சிந்துகிறது, இதயம் கவலை கொள்கிறது, எங்கள் இறைவன் திருப்தி கொள்ளும் ஒன்றை தவிர வேறு எதையும் கூற மாட்டோம். இப்ராஹிமே, நிச்சயமாக நாம் உமது பிரிவின் காரணமாக கவலை அடைந்தவர்களாக உள்ளோம் என்று கூறினார்கள். புகாரி 1303, முஸ்லிம் 2315. முஸ்லிமில் சில வார்த்தைகள் மட்டுமே உள்ளது. பாடம் 154. இறந்தவரின் உடலில் காணும் குறையை மறைத்தல். ஹதீஸ் 928. அபு ராஃபியா என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமை அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் இறந்தவரை குளிப்பாட்டி அவரிடம் இருந்த குறையை மறைத்தால் அல்லாஹ் அவரை 40 தடவை மன்னிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹாக்கிம் 1/354. பாடம் 155. மையத்திற்கு துவா செய்வது, அதை பின்தொடர்வது, அதன் நல்லடக்கத்தில் கலந்து கொள்வது பற்றியும், ஜனாசாவை பெண்கள் பின்தொடரக்கூடாது என்பது பற்றியும். ஹதீஸ் 929. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டால் அவருக்கு ஒரு கீராத் நன்மை உண்டு. அதை அடக்கம் செய்யும் வரை ஒருவர் கலந்து கொண்டால் அவருக்கு 2 கீராத் நன்மைகள் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 2 கீராத் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டதற்கு, பெரும் 2 மலைகளை போன்றது, என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1325, முஸ்லிம் 945. ஹதீஸ் 930. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை நம்பிக்கையுடனும் நன்மையை நாடியும் ஒரு முஸ்லிமின் ஜனாசாவில் கலந்து கொண்டு அதற்காக தொழுது அதை அடக்கம் செய்யப்படும் வரை ஒருவர் இருந்தால் அவர் 2 கீராத் நன்மைகளை கூலியாக பெற்று திரும்புகிறார். 1 கீராத் என்பது உஹத் மலை போலாகும். ஒருவர் ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அடக்கம் செய்யப்படும் முன் திரும்பிவிட்டால் அவர் 1 கீராத் நன்மையுடன் மட்டுமே திரும்புகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 4-7. ஹதீஸ் 931. உம்மு அபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெண்களாகிய நாங்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வதை விட்டும் தடுக்கப்பட்டிருந்தோம். ஆனால் எங்கள் மீது அது கடுமையாக்கப்படவில்லை. புகாரி 1278, முஸ்லிம் 938. பாடம் 156. ஜனாசா தொழுகையில் அதிகம் பேர் கலந்து கொள்வதும் தங்களின் தொழுகை வரிசையை 3 அதைவிட அதிகமாக்கிக் கொள்வதும் விரும்பத்தக்கது. ஹதீஸ் 932. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறந்த ஒருவருடைய ஜனாசா தொழுகையில் முஸ்லிம்களில் 100 பேர் கொண்ட ஒரு கூட்டம் தொழுகையில் கலந்து கொண்டு அவருக்கு துவா செய்து பரிந்துரை செய்தால் அவர் விஷயமாக அவர்களின் பரிந்துரை ஏற்கப்படாமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 947. ஹதீஸ் 933. அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிம் மரணித்து அவரின் ஜனாசா தொழுகையில் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காத 40 பேர்கள் கலந்து கொண்டால் அவரின் விஷயத்தில் அவர்கள் செய்யும் பரிந்துரையை அல்லாஹ் ஏற்காமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 948. ஹதீஸ் 934. மர்சத் இப்னு அப்துல்லாஹ் அல் யஸனி அறிவிக்கின்றார்கள், மாலிக் இப்னு ஹுபைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தும் போது மக்கள் குறைவாக இருப்பதை கண்டால் அவர்களை 3 வரிசைகளாக பிரிப்பார். பின்பு எந்த மையத்துக்காக 3 வரிசைகள் நின்று ஜனாசா தொழுகின்றதோ அந்த மையத்துக்கு பிழை பொறுப்பை அல்லாஹ் அவசியமாக்கிவிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று கூறுவார்கள். அபூதாவூத் 3166, திர்மிதி 1028. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். பாடம் 157. ஜனாசா தொழுகையில் ஓத வேண்டியவை. ஜனாசா தொழுகையில் 4 தக்பீர் கூற வேண்டும். முதல் தக்பீருக்கு பின் அவுது ஓத வேண்டும். பின்பு சூரா ஃபாத்திஹா ஓத வேண்டும். அடுத்து 2 தக்பீர் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத் என்று ஸலவாத் கூற வேண்டும். தொடர்ந்து 3 தக்பீர் கூறி இன்ஷா அல்லாஹ் எடுத்து கூற உள்ள துவாக்களை கூற வேண்டும். பின்பு 4 தக்பீர் கூறி அதில் இறந்தவருக்கான நன்மையானவற்றை கேட்க வேண்டும். அதில் அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வலா தஃப்தின்னா பஅதஹு வஃஃபிர் லனா வலஹு, அதாவது இறைவா அவர் மூலம் கிடைக்கும் நன்மையை இல்லாமல் ஆக்கிவிடாதே, அவருக்கு பின் எங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விடாதே, அவருக்கும் எங்களுக்கும் மன்னிப்பை அருள்வாயாக என்றும் கூறலாம். 4 தக்பீரில் இன்ஷா அல்லாஹ் பின்னர் வரவுள்ள இப்னு அபி அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹதீஸின் படி நிறைய துவாக்கள் ஓதுவதுதான் சிறந்தது. ஹதீஸ் 935. அபு அப்து ரஹ்மான் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு ஜனாசாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட வைத்தார்கள். அப்போது அவர்கள் ஓதிய துவாவை நான் மனனம் செய்து கொண்டேன். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஆஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸி அம்துஹலஹு வஹ்ஸில்ஹு பில்மாயி வஸ்ஸல்ஜி வல்பரதி வநக்கிஹி மினல் ஹதாயா كما نقيت الثوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه وادخله الجنه واعده من عذاب القبر ومن عذاب النار என்று கூறுவார்கள். பின்பு துஆவின் அழகை கண்டு நான் அந்த மய்யத்தாக இருந்திருக்க கூடாதா என்று ஆசைப்பட்டேன் என அபு அப்துர் ரஹ்மான் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 963. துவாவின் பொருள்: இறைவா, இவரின் பிழைகளை பொறுத்தருள்வாயாக, இவருக்கு அருள் புரிவாயாக, இவருக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, இவரை மன்னிப்பாயாக, இவரின் தங்கும் இடத்தை கண்ணியப்படுத்துவாயாக, இவர் நுழையும் இடத்தை விசாலமாக்கி வைப்பாயாக, வெள்ளை ஆடையை அழுக்கை விட்டு தூய்மையாக்குவது போல் இவரை தண்ணீரால், பனிக்கட்டியால், குளிர்ந்த நீரால் கழுவி பாவங்களை விட்டும் இவரை தூய்மையாக்குவாயாக. இவர் உலகில் இருந்த வீட்டை விட சிறந்த வீட்டை இவருக்கு தருவாயாக. இவரின் குடும்பத்தாரையும் விட சிறந்த குடும்பத்தாரையும் இவருக்கு ஏற்படுத்துவாயாக. இவருக்கு இருந்த மனைவியை விட சிறந்த மனைவியை இவருக்கு தருவாயாக. சொர்க்கத்தில் இவரை நுழைய செய்வாயாக. கபரு வேதனையை விட்டும் நரக வேதனையை விட்டும் இவரை பாதுகாப்பாயாக. ஹதீஸ் 936. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் அபு கதாதா ரலியல்லாஹு அவர்கள் ஆகியோரும் அபு இப்ராஹிம் அஷ்ஹலி என்பவர் தன் தந்தை வழியாகவும் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவிற்கு தொழ வைத்தார்கள். அப்போது அவர்கள் அல்லாஹும் மக்ஃபிர் லி ஹய்யனா வ மய்யத்தினா வ ஸகீரினா வ கபீரினா வ ஸக்கரினா வ உன்ஸானா வ ஷாஹிதினா வ கோயிபினா அல்லாஹும் மன் அஹ்யைதஹு மின்னா ஃப அஹ்யீஹி அலல் இஸ்லாம் வ மன் தவஃபைதஹு மின்னா ஃப தவஃபஹு அலல் ஈமான் அல்லாஹும் லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வ லா தஃப்தின்னா பஅதஹு என்று கூறினார்கள். திருமிதி 1024, அபுதாவுத் 3201. துவாவின் பொருள்: இறைவா, எங்களில் உயிருடன் இருப்பவர், எங்களில் இறந்தவர், எங்களில் சிறியவர், எங்களில் பெரியவர், எங்களில் ஆண்கள், எங்களில் பெண்கள், எங்களில் ஊரில் இருப்பவர்கள், எங்களில் வெளியூரில் இருப்பவர்கள் ஆகியோரின் குற்றங்களை மன்னிப்பாயாக. இறைவா, எங்களில் உயிருடன் நீ வாழ வைத்திருப்போரை இஸ்லாத்தின்படி வாழச் செய்வாயாக. எங்களில் இறந்தோரை இறை நம்பிக்கையின்படி இறக்கச் செய்வாயாக. இறைவா, அவர் மூலம் கிடைக்கும் நன்மையை இல்லாமல் ஆக்கிவிடாதே. அவருக்கு பின் எங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விடாதே. ஹதீஸ் 937. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறந்தவருக்காக நீங்கள் தொழுதால் அவருக்காக செய்யும் துவாவை நீங்கள் மன தூய்மையுடன் செய்யுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 3199. ஹதீஸ் 938. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜனாசா தொழுகையில் அல்லாஹும்ம அன்த ரப்புஹா வ அன்த கலக்தஹா وانت هديتها للاسلام وانت قبلت روحها وانت اعلم بسرها وعلانيتها جئناك شفعاء له فاغفر له என்று கூறுவார்கள். அபு தாவூத் 3200. துவாவின் பொருள்: இறைவனே, நீதான் இந்த உடலின் இறைவன். நீயே இதை படைத்தாய். நீயே இதற்கு இஸ்லாமை வழங்கினாய். நீயே இதன் உயிரை கைப்பற்றி உள்ளாய். நீயே இதன் ரகசியத்தையும் இதன் பகிரங்கத்தையும் அறிந்தவன். இவருக்கு பரிந்துரை செய்பவர்களாக உம்மிடம் வந்துள்ளோம். நீ இவருக்கு பிழை பொறுப்பாயாக. ஹதீஸ் 939. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். ஹதீஸ் 940. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். பாடம் 158. ஜனாசாவை விரைவாக நல்லடக்கம் செய்தல். ஹதீஸ் 941. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜனாசாவை அடக்கம் செய்ய தீவிரமாக்குங்கள். அது நல்லதாக இருந்தால் அதன் நன்மையின் பக்கம் முற்படுத்தி வைத்தவர்கள் ஆவீர்கள். அது தீமையானதாக இருந்தால் உங்களின் பிடரிகளை விட்டும் அந்த தீமையை இறக்கி வைத்தவர்கள் ஆவீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1315, முஸ்லிம் 944. ஹதீஸ் 942. அபு சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜனாசாவை நல்லடக்கம் செய்திட ஆண்கள் தங்களின் தோள்களின் மீது சுமந்து சென்றால் அந்த ஜனாசா நல்லதாக இருந்தால் என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள் என்று கூறும். அது நல்லதாக இல்லை என்றால் தன்னை சேர்ந்தோரிடம், எனக்கு வந்த நாசமே, என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்கும். அதன் சப்தத்தை மனிதர்கள் அல்லாத மற்ற அனைத்தும் கேட்கும். மனிதன் கேட்டால் அதிர்ச்சியாகி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1314. பாடம் 159. இறந்தவரின் கடனை விரைவாக நிறைவேற்றல். ஹதீஸ் 943. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறந்துவிட்ட ஒரு மூமினின் உயிர் அவனது கடன் நிறைவேற்றப்படும் வரை அது கடனால் சூழப்பட்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 1079. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 944. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். பாடம் 160. மன்னரை அருகே உபதேசம் செய்தல். ஹதீஸ் 945. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் மதீனாவில் பக்கீவுல் அர்கத் என்ற இடத்தில் ஒரு ஜனாசாவின் நல்லடக்கத்தில் கலந்து கொண்டிருந்தோம். அப்போது எங்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உட்கார்ந்தார்கள். அவர்களை சுற்றி நாங்கள் உட்கார்ந்தோம். அவர்களுடன் ஒரு கைத்தடி இருந்தது. தன் தலையை குனிந்த அவர்கள் தன் கைத்தடியால் தரையை தோண்டினார்கள். பின்பு, ஒருவரின் தங்குமிடம் நரகம், தங்குமிடம் சொர்க்கம் என உங்களில் யாருக்கும் எழுதப்படாமல் இருப்பதில்லை என்று கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, எங்களின் வீட்டில் உள்ளபடி நடக்கிறது என பொறுப்பு சாட்டிவிட்டு நாங்கள் இருந்து விடலாமா என்று நபி தோழர்கள் கேட்டார்கள். நீங்கள் நற்செயல் செய்யுங்கள். சொர்க்கம் நரகம் எதற்கு படைக்கப்பட்டதோ அதை அடைய உள்ள வழிகள் அனைத்தும் இலகுவாக அமைந்திருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1362, முஸ்லிம் 2647. இது நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாகும். பாடம் 161. அடக்கம் செய்த பின் இறந்தவருக்காக துவா செய்தல். துவா செய்யவும், பாவ மன்னிப்பு கோரவும், குர்ஆன் ஓதவும், சிறிது நேரம் மன்னரை அருகே அமர்ந்திருத்தல். ஹதீஸ் 946. அபு அம்ர், அபு அப்துல்லா, அபு லைலா என்று அழைக்கப்படுகின்ற உஸ்மான் இப்னு கஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறந்தவரை அடக்கம் செய்த பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரின் அருகே நிற்பார்கள். அப்போது அவர்கள், உங்களின் சகோதரருக்கு பாவ மன்னிப்பு கோருங்கள், அவருக்கு உறுதிப்பாட்டை கேளுங்கள், இப்போது அவர் கேள்வி கேட்கப்படுகிறார் என்று கூறுவார்கள். அபூ தாவூத் 3221. ஹதீஸ் 947. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னை நீங்கள் அடக்கம் செய்துவிட்டால் ஓர் ஒட்டகையை அறுத்து அதன் இறைச்சியை பங்கீடு செய்யப்படும் கால அளவுக்கு என் மன்னரையை சுற்றி நில்லுங்கள். இதன் மூலம் உங்கள் மூலம் நான் ஆறுதல் பெற்றுக் கொள்வேன். மேலும் என் இறைவனின் தூதர்களுக்கு என்ன பதில் கூறுவேன் என்பதை அறிந்து கொள்வேன். முஸ்லிம் 121. இது முன்பே இடம்பெற்றுள்ள நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாகும். இது முஸ்லிமில் உள்ளது. பாடம் 162. இறந்தவருக்காக தர்மம் செய்தல், துவா செய்தல். அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களுக்கு பின் வந்தவர்கள், எங்கள் இறைவா, எங்களையும் எங்களுக்கு முன் இறை நம்பிக்கை கொள்வதை கொண்டு முந்திவிட்ட எங்களின் சகோதரர்களையும் மன்னிப்பாயாக என்று கூறுகிறார்கள். 59வது அத்தியாயம் 10வது வசனம். ஹதீஸ் 948. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, என் தாயார் நோயினால் மயக்கமடைந்து விட்டார். அவர் பேசியிருந்தால் தர்மம் செய்திட கூறியிருப்பார். அவருக்காக நான் தர்மம் செய்தால் அவருக்கு நற்கூலி கிடைக்குமா என்று கேட்டார். ஆம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1388. முஸ்லிம் 1004. ஹதீஸ் 949. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் மூன்றை தவிர அவனது மற்ற செயல்கள் துண்டிக்கப்பட்டுவிடும். 1. நிரந்தரமாக நன்மை பெற்று தரும் தர்மம். 2. பயன் பெறப்படும் கல்வி. 3. அவருக்காக துவா செய்யும் அவரின் நல்ல குழந்தை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1631. பாடம் 163. இறந்தவரை மக்கள் புகழ்தல். ஹதீஸ் 950. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்ட நபி தோழர்கள் இறந்தவரை பற்றி நல்ல விதமாக புகழ்ந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவசியமாகிவிட்டது என்று கூறினார்கள். பின்பு மற்றொரு ஜனாசாவின் அருகில் நபி தோழர்கள் சென்றார்கள். அதனை இழிவாக பேசினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவசியமாகிவிட்டது என்று கூறினார்கள். என்ன அவசியமாகிவிட்டது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அந்த ஜனாசாவை குறித்து புகழ்ந்து நல்லதை பேசினீர்கள், அவருக்கு சொர்க்கம் அவசியமாகிவிட்டது. இந்த ஜனாசாவை பற்றி இகழ்ந்து பேசினீர்கள், இவருக்கு நரகம் அவசியமாகிவிட்டது. நீங்கள்தான் பூமியில் அல்லாஹ்வுக்குரிய சாட்சிகளாக உள்ளீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். புகாரி 1367. முஸ்லிம் 949. ஹதீஸ் 951. அபுல் அஸ்வத் கூறுகின்றார்கள், நான் மதீனா சென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உட்கார்ந்திருந்தேன். அவர்கள் முன் ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அந்த ஜனாசா பற்றி நல்ல வார்த்தை பேசப்பட்டது. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவசியமாகிவிட்டது என்று கூறினார்கள். பின்பு மற்றொரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அவர் பற்றி நல்ல விதமாக பேசப்பட்டது. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவசியமாகிவிட்டது என்று கூறினார்கள். பின்பு மூன்றாவது ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அந்த நபர் பற்றி இகழ்ந்து பேசப்பட்டது. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவசியமாகிவிட்டது என்று கூறினார்கள். மூமின்களின் தலைவர் அவர்களே, என்ன அவசியமாகிவிட்டது என்று கேட்டேன். அப்போது அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போலவே நானும் கூறினேன். நல்ல விதமாக 4 பேர் சாட்சி கூறும் எந்த முஸ்லிமையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய செய்வான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். 3 பேர் கூறினால் என்று நாங்கள் கேட்டோம். அதற்கு அவர்கள், மூன்று பேர் கூறினாலும் தான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இரண்டு பேர் கூறினால் என்று கேட்டோம். இரண்டு பேர் கூறினாலும் தான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். பின்பு ஒருவர் கூறினாலுமா என்று நாங்கள் கேட்கவில்லை. புகாரி 1368 பாடம் 164 சிறு குழந்தைகளை பறிகொடுத்த நபரின் சிறப்பு. ஹதீஸ் 952. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிமுக்கு பருவ வயதை அடையாத மூன்று குழந்தைகள் மரணித்து விட்டால் அவர் தன் பிள்ளைகள் மீது காட்டிய கருணையின் காரணமாக அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைய செய்யாமல் இருப்பதில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1248 முஸ்லிம். ஹதீஸ் 953. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிம்களில் ஒருவருக்கு மூன்று குழந்தைகள் இறந்திருந்தால் அவருக்கு சிராத் எனும் பாலத்தில் ஏற்படும் லேசான நரக தீண்டுதலை தவிர வேறு தீங்கு ஏற்படாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1251 முஸ்லிம் 2632. கட்டாய தீண்டுதல் என்பது உங்களில் எவரும் அதை கடக்காமல் இருக்க முடியாது என்ற 19வது அத்தியாயம் 71வது வசனம் என்ற வசனத்தின் சொல்படியாகும். நரகத்தின் மீது அமைந்துள்ள பாலமான சிராத்தை கடக்க வேண்டும். அந்த பாலத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஹதீஸ் 954. அபு சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண் வந்தார். இறை தூதர் அவர்களே, உங்கள் பேச்சை ஆண்கள் வந்து கேட்டு செல்கின்றனர், உங்களிடம் எங்களுக்கு என ஒரு நாளை ஒதுக்குங்கள். அன்று நாங்கள் உங்கள் சபைக்கு வருகிறோம். அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தவற்றிலிருந்து எங்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று கூறினார். இன்ன இன்ன நாட்களில் நீங்கள் ஒன்று கூடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே பெண்கள் அந்நாளில் ஒன்று கூடினர். அவர்களிடம் வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தம்மிடம் கூறியவற்றை கூறினார்கள். பின்பு உங்களில் ஒரு பெண் மூன்று குழந்தைகளை முற்படுத்தி வைத்திருந்தால், அதாவது மரணித்திருந்தால், அவர்கள் அப்பெண்ணை நரகை விட்டு தடுக்கும் திரையாக திகழ்வர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது ஒரு பெண் இரண்டு குழந்தைகள் இறந்திருந்தால் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு குழந்தைகள் இறந்திருந்தாலும் சரியே என்று கூறினார்கள். புகாரி 1249 முஸ்லிம் 2633 பாடம் 165. அநியாயக்காரர்களின் மண்ணறையை கடக்கும் போது பயந்து அழுவது, அல்லாஹுவிடம் விரும்பியதை கேட்பது, அந்த இடத்தில் கவனக்குறைவாக இருப்பதை எச்சரிப்பது. ஹதீஸ் 955. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சமூது கூட்டத்தார் வாழ்ந்த வீடுகள் இருந்த ஹிஜ்ரி என்ற பகுதிக்கு நாங்கள் சென்றபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம், வேதனை செய்யப்பட்ட இந்த சமூது மக்களிடம் நீங்கள் அழுதவர்களாகவே நுழையுங்கள், அழுபவர்களாக நீங்கள் இல்லை என்றால் அதில் நுழையாதீர்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கட்டுமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 433-3380 முஸ்லிம் 2933. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ர் என்ற பகுதியை அடைந்த போது தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டவர்களுக்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கு ஏற்படாமல் இருக்க அவர்களின் குடியிருப்பு பகுதிகளில் நீங்கள் அழுதவர்களாகவே தவிர நுழையாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு துணியால் தங்கள் தலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூடிக்கொண்டார்கள். அந்த அழிவு பகுதியை கடக்கும் வரை தங்கள் நடையை தீவிரப்படுத்தினார்கள்.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.